සෙලරාසා ගජේන්ද්‍රන් මන්තුම ඔබතුමාට විනාඩි 6ක් කාලයක් ලැබෙනවා.
அவைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே, நேற்றைய தினம் எங்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற எங்களுடைய அரசியல் இயக்கத்தினுடைய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் நாடாளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொள்வதற்காக அவருடைய கொழும்பு இல்லத்திலிருந்து தயாராகி கொண்டிருந்த பொழுது கிளிநொச்சியிலிருந்து அவருடைய வீட்டிற்கு சென்றிருந்த போலீசார் அவரை நாடாளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொள்ள விடாமல் தடுத்து கைது செய்வதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டிருந்தார்கள். இந்த சம்பவம் கடந்த 2ஆம் தேதி வடமராட்சி கிழக்கு யாழ்ப்பாண மாவட்டம் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவிலே மருதங்கேணி போலீஸ் பிரிவிலே நடைபெற்ற ஒரு கூட்டம் ஒன்றில் ஏற்பட்ட ஒரு விடயம் தொடர்பாக வாக்குமூலம் எடுப்பது என்ற பெயரிலே தான் இந்த கைது முயற்சி நடைபெற்றிருந்தது. கடந்த 2ஆம் தேதி மருதங்கேணி பகுதியிலே விளையாட்டுக் கழகம் ஒன்றுடன் ஒன்று சந்திப்பு ஒன்றுக்கு ஏற்பாடு செய்து அவருக்கு அழைப்பு கொடுத்திருந்தது. அந்த அடிப்படையிலே அவர் அங்கு சென்று அந்த சந்திப்பிலே ஈடுபட தொடங்கிய பொழுது 2 நபர்கள் சிவில் உடையிலே மோட்டார் சைக்கிளிலே வந்து அவருக்கு அண்மையாக தங்களுடைய மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு சந்தேகத்திற்கிடமான முறையிலே அங்கே நின்றிருந்த வேளையிலே அவரோடு சென்றிருந்த அவருடைய ரிசர்ச் ஆபீசர் அந்த 2 பேருடைய நடவடிக்கைகளும் சந்தேகத்துக்கிடமான முறையிலே இருந்த நிலையிலே அவர்களை அணுகி நீங்கள் யார், ஏன் இந்த இடத்திலே நிற்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர்கள் தங்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கு மறுத்திருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அந்த 2 பேரில் ஒருவருடைய இடுப்பிலே கைத்துப்பாக்கி ஒன்று மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. அந்த விடயத்தை அவதானித்த பொழுது அங்கிருந்தவர்களிடையே ஒரு அச்சநிலை தோன்றியது. எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு உயிராபத்தை ஏற்படுத்துகின்ற நோக்கத்தோடு அவர்கள் அங்கே வந்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு அச்சம் எழுந்த நிலைமையிலே அந்த விடயம் ஏனையவர்களுக்கும் தெரிந்த நிலைமையில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் அந்த இடத்திலே அவர்களிடம் சென்று நீங்கள் யார், ஏன் வந்தீர்கள், உங்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்துங்கள் என்று கேட்டபொழுது அவர்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்த மறுத்ததோடு தாங்கள் போலீஸ் புலனாய்வாளர்கள் என்று கூறி அடையாளத்தை உறுதிப்படுத்த மறுத்திருந்தார்கள். அந்த இடத்திலே அவர்கள் உயிராபத்தை ஏற்படுத்த கூடிய ஒரு ஆபத்து நிலைமை இருந்ததனால் அங்கிருந்த விளையாட்டுக் கழகத்தினரும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களோடு சென்றவர்களும் அவர்களுடைய அடையாளத்தை அறிந்து கொள்வதிலே மும்முரமாக இருந்த நிலைமையிலே ஒரு நபர் அந்த கைத்துப்பாக்கியை இடுப்பிலே மறைத்து வைத்திருந்த நபர் தப்பியோடுவதற்கு முயன்ற பொழுது அவரை தப்பியோட விடாமல் தடுத்து அவருடைய அடையாளத்தை உறுதிப்படுத்துகின்ற முயற்சியில் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஈடுபட்டிருந்த வேளையிலே நாடாளுமன்ற உறுப்பினரை தாக்கிவிட்டு அந்த நபர் தப்பிச் சென்றிருந்தார். அந்த வேளையிலே அந்த மைதானத்திற்கு அருகில் இருந்த ஒரு பாடசாலை வளாவுக்குள் இருந்து ஒரு சிவிலுடையில் நின்ற ஒரு நபர் உரத்த குரலிலே அவர்களை விடுவிக்குமாறு அந்த சிவிலுடையில் வந்த நபர்களை விடுவிக்குமாறு மிகவும் கீழ்த்தரமான வார்த்தைகளை பிரயோகித்து இங்கிருந்த நாடாளுமன்ற உறுப்பினரையும் ஏனைய எங்களுடைய ஆதரவாளர்களையும் நோக்கி ஒரு எச்சரிக்கை வார்த்தைகளை வெளிப்படுத்தியிருந்தார். அந்த சந்தர்ப்பத்திலே அந்த நபரை நோக்கியும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் யார், உங்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்துங்கள் என்று கேட்டபொழுது அவர் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கு தயாராக இருக்கவில்லை. அவர் மிக கேவலமான முறையிலே மிக கீழ்த்தரமான தூஷண வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தார். அவருக்கு பக்கத்திலே போலீஸ் சீருடையிலே ஒரு நபர் AK-ரக துப்பாக்கியோடு அங்கே நின்று கொண்டிருந்தார். ஆனால் அவர் வாய் திறந்து எந்தொரு வார்த்தையையும் பேசியிருக்கவில்லை. இங்கே 2 நபர்கள் சிவிலுடையிலே இந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு பக்கத்திலே வந்து கைத்துப்பாக்கியோடு வந்து அவருக்கு ஆபத்தை ஏற்படுத்த முனைகின்ற நேரத்திலே அவர்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டு அங்கே ஒரு இழுபறி நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பாடசாலை வளவுக்குள் இருந்த சிவிலுடையில் இருந்த நபர் அவர்களை இங்கிருந்தவர்களை நோக்கி உரத்த குரலிலே தூசண வார்த்தைகளை பேசி அந்த குறிப்பிட்ட 2 நபர்களையும் விடுவிப்பதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டிருந்தார். இந்த சம்பவம் என்பது எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய சிறப்புரிமையை மீறுவது மட்டுமல்லாமல் அவருடைய உயிருக்கும் ஆபத்தை ஏற்படுத்துகின்ற நோக்கத்தோடு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள். அந்த பிரச்சனைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது அங்கு ஒரு போலீஸ் ஜீப் வருகிறது. அதிலே ஒரு போலீஸ் அதிகாரி வருகிறார். அவர் இசை என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். அவரிடம் இந்த பிரச்சனைகள் கூறப்பட்டு அந்த சிவிலுடையில் இருந்தவர்களுடைய அடையாளங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டபொழுது அவர்கள் போலீசார் என்று சொல்லி கூறி அவர்களை அந்த இடத்தில் இருந்து அவர்கள் செய்த காரியத்திற்காக எங்களுடைய தலைவரிடம் அந்த போலீஸ் அதிகாரி மன்னிப்பு கேட்டு அவர்களை அங்கிருந்து தப்பிக்க வைக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டிருந்தார். இருந்தாலும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டபோதும் கூட கேட்டபோது அந்த போலீஸ் அதிகாரி போலீஸ் நிலையத்துக்கு வந்து முறைப்பாட்டை பதிவு செய்யுமாறு கோரியிருந்தார். ஆனால் இங்கே உயிராபத்தை ஏற்படுத்துகின்ற முயற்சியில் ஈடுபட்டவர்கள் மருதங்கணி போலீஸ் பிரிவை சார்ந்தவர்கள் என்ற காரணத்தினாலே அவர்களிடம் அந்த போலீஸ் நிலையத்தில் சென்று முறைப்பாடு செய்ய முடியாது என்று கூறி அதற்கு மேல்மட்டத்தில் எங்காவது முறைப்பாடு செய்வதென்றால் செய்ய முடியும் என்ற அடிப்படையிலே அவர் வெளியேறி வந்திருந்தார். இந்த விடயம் தொடர்பாக உடனடியாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருந்தது. அதற்கு பிற்பாடு 5ஆம் தேதி அவர் நாடாளுமன்ற அமர்வுகளுக்காக கலந்து இங்கே கொழும்புக்கு வந்து கொண்டிருந்த பொழுது மருதங்கணி போலீசாரால் போலீஸ் ஓஎஸ்சியினாலே வாக்குமூலம் எடுக்க வேண்டும் பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலே அவர் தெளிவாக கூறியிருந்தார், நான் நாடாளுமன்ற அமர்வுகளுக்கு செல்கின்றேன், நாடாளுமன்ற அமர்வுகள் முடிந்த பிற்பாடு வந்து நான் அந்த வாக்குமூலத்தை தர முடியும் என்று கூறியிருந்தார். அதற்கு பிற்பாடு 6ஆம் தேதி நேற்று முன்தினம் அவருடைய வீட்டிற்கு கொழும்பில் உள்ள வீட்டிற்கு ஒரு கட்டளை ஒன்று போலீசாரினாலே அனுப்பப்பட்டிருந்தது. 8ஆம் தேதி 10 மணிக்கு வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக மருதங்கணி போலீசுக்கு வருமாறு ஒரு வாக்குமூலம் பதிவு ஒரு கட்டளை ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலே அவர் கூறியிருந்தார், எனக்கு நாடாளுமன்ற அமர்வு இருக்கிறது, இந்த நாடாளுமன்றத்திலே நான் என்னுடைய சிறப்புரிமை மீறப்பட்டமை தொடர்பாக நான் உரையாற்றுவதற்கு இருக்கின்றேன், ஆகவே அது முடிந்த பிற்பாடு நான் வந்து அந்த வாக்குமூலத்தை தர முடியும் என்று மிக தெளிவாக அவர்களுக்கு கூறியிருந்தார். அவ்வாறான நிலைமையிலே நேற்றைய தினம் அவர் நாடாளுமன்றத்தில் சமூகம் அளிப்பதற்காக அதற்கு முன்னர் 6ஆம் தேதி அவர் தன்னுடைய சிறப்புரிமை மீறல் தொடர்பான அறிக்கையை தயாரித்து சபாநாயகருக்கு கொடுப்பதற்காக இங்கே செயலாளர் நாயகத்திடம் நேரடியாக கையளித்திருந்தார். அந்த நிலைமையிலே அவர் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் வந்து அந்த சிறப்புரிமையை பிரச்சனையை கிளப்புவதற்கு தயாராகி கொண்டிருந்த வேளையிலே அதிகாலை வேளையிலே அவருடைய வீட்டிற்கு சென்றிருந்த கிளிநொச்சியில் இருந்து சென்றிருந்த போலீசார் நல்ல ஜெயபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியுடைய தலைமையிலே சென்றிருந்த போலீசார் அவரை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி கூறியிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அவர் மிக தெளிவாக, இன்று நான் நாடாளுமன்றத்தில் சிறப்புரிமை பிரச்சனையை கிளப்புவதற்கு இருக்கின்றேன், ஏற்கனவே நான் சபாநாயகரிடம் அந்த விடயம் கையளித்திருக்கின்றேன், ஆகவே அதை முடித்த பிற்பாடு நாளைய தினம் உங்களுடைய கட்டளை பிரகாரம் நான் அங்கே வந்து வாக்குமூலம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று கூறிய பொழுதிலும் கூட இல்லை என்று அவர்கள் அடம்பிடித்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே சபாநாயகருக்கு அவர் தொடர்பு கொண்டு இவ்வாறு இங்கே வந்திருக்கிறார்கள், நான் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்ற இருக்கிறேன் என்று கேட்டபொழுது அப்பொழுது சபாநாயகர் கேட்டபடியும் அவர்களிடம் கைது உத்தரவு இருக்கிறதா என்று சொல்லி நீதிமன்ற கட்டளை இருக்கிறதா என்று சொல்லி போலீசார் சபாநாயகருடன் தொடர்பேசியில் நின்றவாறே போலீசாரிடம் கேட்டபொழுது போலீசார் சொன்ன விடயம் நீதிமன்ற கட்டளை இல்லை, கைது செய்வதற்கான கட்டளை இல்லை என்று சொல்லி சொல்லியிருந்தார்கள். அதற்கு பிற்பாடு சபாநாயகருக்கு அது தெரிவிக்கப்படுகின்ற பொழுது நீதிமன்ற கட்டளை இல்லை என்று சொல்லிச்சினால் நீங்கள் நாடாளுமன்றம் பெறுவதை அவர்களால் தடுக்க முடியாது என்று சொல்லி சொல்லியிருந்தார். ஆனாலும் கூட அதனை மீறி அந்த போலீசார் அவரை கைது செய்து கொண்டு செல்கிறார்கள். அப்ப இந்த இடத்திலே நான் சபாநாயகர் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்திற்கு வந்து தன்னுடைய சிறப்புரிமையை தன்னுடைய பாராளுமன்ற கடமைகளை ஆற்றுவதற்கு போலீசார் தடைகளை ஏற்படுத்துகின்ற பொழுது அதை தடுப்பதற்கு சபாநாயகர் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுத்திருக்கவில்லை. எங்களை பொறுத்தவரையிலே இந்த நாட்டினுடைய அதிவியர் பீடம் என்று சொல்லப்படுகின்ற நாடாளுமன்றம், சட்டங்களை இயற்றுகின்ற நாடாளுமன்றம், சட்டத்து பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு சிறப்புரிமை ஒன்று இருக்கின்ற பொழுது அந்த சிறப்புரிமையை மீறுகின்ற செயல்பாடு சபாநாயகருக்கு தெரியப்படுத்தப்பட்டிருந்த நிலைமையிலும் கூட சபாநாயகர் அதனை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காமல் அவர்கள் போலீசார் சட்டத்துக்கு விரோதமான முறையிலே அவரை கைது செய்து கொண்டு சென்று மிக கேவலமான முறையிலே நடந்து கொள்வதற்கு அவருக்கு உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக நடந்து கொள்வதற்கு சபாநாயகர் உடந்தையாக இருந்திருக்கிறார். ஒரு கைது உத்தரவு இல்லாமல் கைது செய்வதற்கான சான்று துண்டு கூட வழங்காமல் அவரை கைது செய்து கொண்டு செல்வதற்கு முயன்ற பொழுது அது தொடர்பாக சபாநாயகருக்கு தெரியப்படுத்தப்பட்டிருந்த பொழுதும் கூட அவர் அதனை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கவில்லை. அதற்கு முன்னதாக மருதங்கணியிலே நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக போலீஸ் பேச்சாளர் அவர்கள் போலீஸ் பேச்சாளர் போலீசாருடைய பொய்யான கருத்துக்களின் அடிப்படையிலே ஊடகங்களுக்கு கருத்து சொல்லியிருந்தார். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு எதிராக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் இழைத்தது போன்ற ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு கருத்தை ஊடகங்களுக்கு ஊடாக பரப்பியிருந்தார். அதாவது மருதங்கணியிலே நடைபெற்ற சம்பவத்தை தொடர்பாக எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரிடம் வாக்குமூலங்கள் எதுவும் பெறாமல் அவருடைய தரப்பு கருத்துக்கள் எதுவும் கேட்கப்படாமலே அப்பட்டமான பொய்யான கருத்துக்களை போலீசாருடைய தரப்பில் இருந்து தயார்படுத்தி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை குற்றவாளி ஆக்குகின்ற விதமாக ஊடகங்களுக்கு போலீஸ் தரப்பினாலே ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. இதன் ஊடாக சிங்கள மக்கள் மக்கள் மத்தியிலே எங்களுடைய கட்சித் தலைவரை ஒரு தவறான ஒருவராக ஒரு வன்முறையாளராக சித்தரிப்பதற்கு ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதன் மூலமாக அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துவதற்கான தயார்படுத்தல்கள் நடைபெறுகிறதா என்கின்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த வடக்கு கிழக்கு தமிழர் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசியல் தலைமைகளிலே தமிழ் மக்களுடைய நலன்களுக்காக உறுதியாக குரல் கொடுக்கின்ற ஒரே ஒரு தலைவர். தமிழ் மக்கள் மீது நடைபெற்றது இனப்படுகொலை அதற்கு ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்துகின்ற ஒரே ஒரு தலைவர். பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஸ்ரீலங்கா ராணுவத்தினரிடம் சரணடைந்த பின்னர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையிலே 14 ஆண்டுகளாகியும் எந்த விட்டுக் கொடுப்புகளும் இல்லாமல் அவ்வாறு காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணை மூலம் அவர்கள் கண்டறியப்பட வேண்டும், உண்மை கண்டறியப்பட வேண்டும் என்பதிலே உறுதியாக நின்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒருவர். எங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச நீதியை கோருகின்ற ஒரு தலைவர். 74 வருடங்களாக இந்த நாட்டிலே நடைமுறையில் இருக்கிற ஒட்டியாட்சி அரசியலமைப்பு இந்த நாட்டையும் அழிக்கிறது, தமிழர்களையும் அழிக்கிறது, தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையிலே ஒரு நிரப்ப முடியாத பகைமையை ஏற்படுத்துகிறது. ஆகவே அந்த ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு தமிழ் தேச முறைமை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதிலே உறுதியாக நிற்கின்ற ஒரு தலைவர். சர்வதேச ராஜதந்திரிகள் மத்தியிலும் சரி, ஐநா மனித உரிமைகள் பேரவையிலும் சரி, சர்வதேச எந்த ஒரு சர்வதேச அரங்குகளிலும் உறுதியாக ஒட்டியாட்சியை நிராகரித்து தமிழ் தேச அங்கீகாரத்தை வலியுறுத்துகின்ற ஒரே ஒரு தலைவர். இந்த முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்திலே வெள்ளை கொடியோடு வந்தவர்கள் ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பதை ஆதாரமாக ஐநா மனித உரிமைகள் பேரவையிலே சாட்சியம் வழங்கியிருக்கின்ற ஒரு நேர்மையான ஒரு தலைவர். இப்படிப்பட்டவர் தொடர்ந்தும் இலங்கையினுடைய இனப்படுகொலை குற்றங்களை உள்ளகத்துக்குள் முடக்குவதற்கு ஒத்துழைக்காமல் தொடர்ந்தும் ஒரு சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி வருகின்ற காரணத்தினால் அவரை இந்த அரசியல் அரங்கிலிருந்து அகற்றுகின்ற நோக்கத்தோடு, அவரை அச்சுறுத்தி அடியபடி வைக்கின்ற நோக்கத்தோடு ரணில் விக்ரமசிங்க அரசு இந்த நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகருடைய துணையோடு இந்த காடைத்தனமான செயல்பாட்டை செய்திருக்கிறார்கள். இந்த காவல்துறையினர் தமிழ் மக்கள் மீது இனப்படுகொலை செய்த இந்த ராணுவத்தினரோடு கடந்த 60-50 வருடங்களாக பங்குதாரர்களாக இருந்து படுகொலைகளில் ஈடுபட்டவர்கள், பெண்களை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தியவர்கள், தமிழர்களுடைய சொத்துக்களை கொள்ளையடித்து தங்களை வலைப்படுத்திக் கொண்டவர்கள், இப்படிப்பட்டவர்கள் புனர்வாழ்வுகளுக்கு உட்படுத்தப்படாமல், செய்த குற்றங்களுக்கு நீதி விசாரணைக்கு உட்படுத்தப்படாமல் தொடர்ந்து எங்களுடைய தாயக மண்ணில் இருந்து அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருப்பது என்பது நேர்மையாக குரல் கொடுக்கின்ற தலைவர்களை அடக்கி ஒடுக்கி அழிப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். இந்த காவல்துறை இயந்திரத்தை இந்த அரசு, இந்த ரணில் அரசு கோழைத்தனமான முறையிலே இந்த உரிமை குரலை நசுக்குவதற்கு பயன்படுத்துகிறது. அவருடைய தந்தை சந்திரிகாவினுடைய காலத்திலே நடைபெற்ற கொடூரங்களை மிக துணிச்சலோடு கொழும்பு மண்ணில் இருந்து கொண்டு அம்பலப்படுத்தியவர். அதே ஒரே காரணத்திற்காக சந்திரிக்க அரசினாலே அவர் மிக கொடூரமான முறையிலே இந்த கொழும்பு வீதிகளிலே வைத்து சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அவ்வாறு சுட்டு படுகொலை செய்யப்பட்ட பிற்பாடு எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் தலைமையிலான விடுதலை போராட்டம் இன அழிப்பொன்றின் ஊடாக மௌனிக்கப்பட்ட பிற்பாடு அந்த நாளில் இருந்து அந்த விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்ட 3வது நாளிலே இந்தியா கொழும்புக்கு வந்து 13வது திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்த பொழுது அதற்கு இடம் கொடுக்காமல் எங்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட்ட தீர்வு எட்டப்பட வேண்டும், தமிழர்களுடைய தேசம் உரிமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட தீர்வு வேண்டும், ஒட்டியாட்சிக்கு உட்பட்ட 13வது திருத்த சட்டத்தை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று உறுதியாக கூறிய தலைவன் இன்று வரைக்கும் 14 ஆண்டுகளாக இந்த சமரசம் இல்லாமல் இந்த அரசியலை முன்கொண்டு செல்லுகின்ற தலைவன், அடிமைப்பட்டு கிடக்கின்ற தமிழினத்தை தலை நிமிந்து வாழ வைப்பதற்காக வழி நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு தலைவன், இந்த மண்ணிலே சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்புக்கு எதிராக உறுதியாக களத்தில் நின்று போராடுகின்ற ஒரு தலைவன், அந்த தலைவனுடைய குரல் வலையை நசுக்குவதற்காக ரணில் அரசு கோழைத்தனமான முறையிலே இந்த ஒடுக்குமுறையை கையாளுகின்றது. இந்த காவல்துறை அராஜகத்தை அவர் மீது கட்டவிழ்த்து விட்டிருக்கின்றது. ஒன்றை உங்களுக்கு சொல்கிறோம், எங்களுடைய வீரர்கள் 50,000 பேர் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக உயிர் கொடுத்திருக்கிறார்கள். அந்த லட்சியத்தை நாங்கள் எங்களுடைய தலைவன் ஒருபொழுதும் விட்டுக் கொடுக்க மாட்டான். தெளிவாக சொல்கிறோம், நாங்கள் சிங்கள மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, பௌத்த மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, நாங்கள் சிங்கள மக்களை நேசிக்கிறோம், பௌத்த மக்களை நேசிக்கிறோம், பௌத்த மதத்தை நேசிக்கிறோம், ஆனால் பௌத்த பேரினவாத ஆக்கிரமிப்பை ஒருபொழுதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், பௌத்த பேரினவாத ஆக்கிரமிப்புக்கு நாங்கள் ஒருபொழுதும் அடிபணிய மாட்டோம். எங்கள் இந்த காவல்துறை உங்களுடைய ராணுவம் எங்களுடைய மண்ணிலே கிட்டத்தட்ட 50 வருடங்கள் மிகப்பெரிய கொலைவரி தாண்டவம் ஆடியது. அந்த கொலைவரி தாண்டவம் ஆடிய பொழுது அந்த மண்ணிலே நாங்கள் வாழ்ந்தவர்கள், உங்களுடைய ஒடுக்குமுறைகளை எல்லாம் எதிர்த்து நின்று போராடியவர்கள். ஆகவே நீங்கள் இனி செய்ய போகின்ற கொலைகளோ சித்திரவதைகளோ எங்களுக்கு புதியவை அல்ல. ஒருபொழுதும் எங்களுடைய மக்களின் உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டோம். போருக்கு பிற்பாடு இன்று பொருளாதார ரீதியாக விழுந்திருக்கிற உங்களுடைய நாட்டை நீங்கள் பின்கதவால் ஆட்சிக்கு வந்து இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு உலக நாடுகளிடம் நீங்கள் பெறுகின்ற உதவிகளை வைத்துக் கொண்டு எங்களுடைய தேசத்தை அழித்தவாறு உங்களுடைய தேசத்தை கட்டியெழுப்புவதற்கு, எங்களுடைய உரிமைகளை மறுத்தவாறு உங்களுடைய தேசத்தை கட்டியெழுப்புவதற்கு எங்களுடைய தலைவன் உங்களோடு ஒத்துழைக்கவில்லை என்பதற்காக ஒரு நேர்வழியில் இல்லாமல் பின் முதுகிலே குத்தி அவருடைய குரல் வழியை நசுக்க நீங்கள் முயற்சிக்கின்றீர்கள். அந்த உங்களுடைய நோக்கம் ஒருபொழுதும் ஈடேறாது என்பதனை நான் மிக தெளிவாக பதிவு செய்து கொள்கிறேன். வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் போடுகின்றவற்றுக்காக வாலாட்டி கொன்று உங்களுக்கு பின்னால் சிலர் ஓடிவரக்கூடும். ஆனால் ஒருபோதும் எங்களுடைய மக்களின் உரிமைகளை அடகு வைத்து உங்களுடைய ஒட்டியாட்சி கட்டமைப்புக்குள் 13 திருத்த சட்டத்தையோ அல்லது வேற எந்த ஒரு ஒட்டியாட்சிக்குட்பட்ட எந்த ஒரு தீர்வையோ ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய அரசியல் இயக்கத்தின் தலைமையை நீங்கள் இணங்க வைக்க முடியாது. அந்த லட்சிய பாதையிலே எங்களுடைய அரசியல் இயக்கம் தொடர்ச்சியாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலே உறுதியாக பயணிக்கும். எங்களை நாங்கள் ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதில் மீண்டும் மீண்டும் நாங்கள் உறுதியாக இருப்பதை நியாயப்படுத்துகின்ற விதமாக உங்களுடைய காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அங்கே தையிட்டியிலே ஒரு விகார சட்டவிரோதமாக ஒரு விகாரை கட்டப்பட்டிருக்கின்றது. தனியார் காணியை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கின்றது. அதற்கு எதிராக குரல் கொடுக்கின்ற பொழுது நீங்கள் காவல்துறையை ஏவுகின்றீர்கள். சட்டவிரோதமான முறையிலே அந்த ஜனநாயக போராட்டத்தை நசுக்க முற்படுகிறீர்கள். அதற்கு எதிராக உறுதியாக நிற்கிற தலைவனை அவருடைய குரல் வழியை நசுக்குவதற்காக உங்களுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களிலே பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவர் மீது வழக்குகளை தொடுப்பதற்கு நீங்கள் முயற்சிக்கின்றீர்கள். உங்களுடைய காவல்துறையினுடைய அராஜகம்தான் 50-60களிலே தமிழர்கள் ஆயுதம் ஏந்துவதற்கான அடித்தளத்தை இட்டது என்பதனை இந்த இடத்திலே நான் தெளிவாக சுட்டிக்காட்டிக் கொள்ள விரும்புகிறேன். போரிலே இவ்வளவு அழிவுகளை சந்தித்த பிற்பாடும், போருக்கு பிற்பாடு 14 ஊழலால் இந்த நாட்டை நீங்கள் அழித்திருக்கிற ஒரு சூழலிலும் அழிந்து போன நாட்டை கட்டியெழுப்புவதற்கு நீங்கள் எதிர்காலத்தில் முன்னேறி செல்வதற்கு ஆக்கப்பூர்வமான முடிவுகளை எடுக்க முடியாமல் நீங்கள் திணறிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களால் ஒருபொழுதும் ஒரு சரியான முடிவை எடுக்க முடியாது. நீங்கள் நேற்றைய தினம் ஒரு நேர்மையாக குரல் கொடுக்கின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை நீங்கள் உங்களுடைய காவல்துறையை ஏவி சட்டத்துக்கு விரோதமான முறையிலே அவரை கைது செய்து அவரை கிளிநொச்சி வரை ஒரு ஜீப் வண்டியிலே இழுத்துச் சென்று அவரை அச்சுறுத்தி அவரை பணிய வைக்கலாம் என்று நீங்கள் இன்றும் கருதுகிறீர்கள் என்று சொன்னால் சட்டத்தின் ஆட்சியை கொண்டு வருவதற்கு நீங்கள் இன்றும் தயாராக இல்லை என்பதைத்தான் உங்களுடைய செயல்பாடுகள் மீண்டும் மீண்டும் நிரூபித்து நிற்கின்றன. ஆகவே இந்த மாதிரியான செயல்பாடுகள் மூலமாக இந்த அழிந்து போன வீழ்ந்திருக்கிற நாட்டை உங்களால் ஒருபோதும் கட்டியெழுப்ப முடியாது. நீங்கள் இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமாக இருந்தால் இந்த மாதிரி குறுக்கு வழியிலே இந்த காவல்துறையினரை பலியாக்கி உங்களுடைய அரசியல் நோக்கங்களை இந்த மாதிரியான வழிமுறைகள் ஊடாக உங்களால் ஒருபொழுதும் தமிழர்களை அடிபணிய வைக்க முடியாது. தமிழர்களுக்கு நன்றாக தெரியும் எத்தனை லட்சம் பேரை கொன்றீர்கள், எத்தனை ஆயிரம் தமிழ் பெண்களை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தினீர்கள், எத்தனை ஆயிரம் பேரை மிக கொடூரமாக சித்திரவதை செய்தீர்கள் என்பதை எங்களுடைய மக்கள் கண்ணால் பார்த்தவர்கள். கண்ணால் பார்த்த பிற்பாடும் இன்றும் எங்களுடைய மக்கள் ஒட்டியாட்சியை ஏற்க மறுத்து தமிழ் தேச அங்கீகாரத்திற்காகத்தான் இன்றும் போராடி கொண்டிருக்கிறார்கள். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக கடந்த 5 எங்களுடைய கௌரவ அமைச்சர் திருநலஸ் அவர்கள் ஒரு அறிக்கை கோரியிருப்பதாக ஊடகங்களிலே ஒரு செய்தி வந்திருந்தது. நான் கௌரவ அமைச்சரிடம் கேட்க விரும்புகிறேன், அந்த அறிக்கையை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களா? அந்த அறிக்கை பெற்றுக் கொள்ளப்படாமலே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய கருத்துக்களை பெற்றுக் கொள்ளாமலே அவருடைய வாக்குமூலங்களை பதிந்து கொள்ளாமலே உங்களுடைய போலீஸ் துறையினுடைய பேச்சாளர் எவ்வாறு ஒரு உண்மைக்கு புறம்பான கதையை சொல்லி சிங்கள சமூகத்தின் மத்தியிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு எதிராக பொய்யான கருத்துக்களை பரவுவதற்கு நீங்கள் அனுமதித்தீர்கள். அப்படிப்பட்ட இன வெறியர்களை பேச்சாளர்களாக வைத்துக் கொண்டு இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உங்களிடம் நடந்த கேள்வியை கேட்டு என்னுடைய கருத்துக்களை நிறைவு செய்கின்றேன்.
ஓ கரு அமத்துமா
சபத்துமணி மெத்துமா மகே நம கியலா கஜேந்திரன் பொன்னம்பலம் மந்திரி துமாட்ட வச்ச சித்தியகன கதா கேருவா மம வார்த்தாவாக் இல்லுவா பலவினி தவசே மே சித்தியகன மங் வார்த்தாவாக் இல்லுவா வித்தரன்னே மே மங் உசாவியட தாப்பு வீடியோ வீடியோஸ் கெனல்ல மம் பெலுவா ஏக பெலுஹாம இதா பெஹதிலி மந்திரி துமா மந்திரி துமே துமே ஹட்டியட ஹெசிரிலா நேதன போலீஸ் நிலதாரின் கதா கரப்பு வித்திய கட்ட வஹப்பாங் உம்ப கட்ட வஹப்பாங் கியல கேபா மங் இவர எனக்காங்க மந்திரி து ஆல் பினிஷ் ஆஃப்டர் தட் யூ கேன் சே எனிதிங் கியல திபுனா எதோட மம இங்கிஹாட்ட கியல்ல மம சியலு விஸ்தர போலீசியன் லபாகத்தா எதோட்ட மட்டல் தனகாண்ட லபுனே மெதுமா எம ஏம இஸ்தானேட்ட யானகோட்ட எத்தன யாம் கிசி செனகக்க இந்தல திபுனா ஏக நிசா விபாக மத்தியஸ்தானிய ஆராக்ஷாவ பலாகினி ஹிட்டபு போலீஸ் நிலதாரின் போலீசியட்ட தனும் தீலா போலீசியன் சிவில் அந்துமேங் அப்பே ஸ்பெஷல் பிரான்ச்சேக்கே நிலதாரின் திதனே கெத்தன்ட பெமினில திபுனா எத்தகொட்ட ஏ நிலதாரின்கேங் மெதுமாசா மெதுமா சமக சிட்டபு உதவிய பிரஷ்ன கரண்ட கத்த கவுத ஏ நிலதாரி கியலா எத்தகொட்ட மேகொல்லாங் போலீசியன் கியன எக இதா பெஹதிலிவ சந்தான் கேருவா பலவெனி வத்தாவே சம்ஹாரவீட்ட ஹெந்துனும் பத்த பெண்ணண்ட நெத்துவேத்தி ஏகமாம் பிடிகாண்ணோ நமுத் ஏகொல்லாம் பெஹதிலிவ சந்தான் கேருவா ஈட பாஸ்ஸே எக நண்ட மாமே திகட்டம் கியாண்டுக்கு பேக்கு இத்தரையானோ விஸ்தரே நமுத் ஏ வீடியோ எக்கே ஹுந்தட்ட பெஹதிலிவ தியனவா மெதுமா ஏக போலீஸ் நிலதாரிக பிட்டி பாஸ்ஸேங் கிஹில்லா மெஹம மே பிட்டி பாஸ்ஸே கொலர் எக்கேங் அல்லனவா ஏக்கம அதினுத் அல்லனவா எத்தகொட ஏ நிலதாரிய அத்தகஸ்ஸலா தூவனவா திவ்வட்ட பாஸ்ஸே மெதுமா யானவா அர மே விபாக மத்தியஸ்தானே வெட்டலங்க இன்னே போலீஸ் நிலதாரின் தென்ன லங்கட்ட ஏய்ட ஹேத்துவ ஏ தென்ன எத்தனிதான் கேகானவா மே மே போலீசியாய கியலா எத்தகொட்ட மெதுமா கியில்லா அரவாகே அரவாகே கதாவா கத்தி வேணா போலீஸ் நிலதாரின் எக்க கட்ட வஹப்பாங் உம்ப கட்ட வஹப்பாங் கியல ஏ வகே வேணவா இத்தி எஹெம வேலா எஹெம உணாம ஏ போலீஸ் நிலதாரின் தெதனா எத்தன்ட பெமினென்னே கரு மந்திரி துமா யாம் கிசி சித்தியக் ஏ கொல்லன்ட தனும் துண்ண நிசா எதோட ஏக ஏக போலீஸ் நிலதாரின்ட பாதா கிரீமா I'll finish then you continue.
Oh, Garvantuma.
Honorable Minister, with respect, number one, all these people that I had interactions with that you claim that you saw on the video, do you agree are all in civils?
Yes, right.
My point is, you might know that they are your officers. I don't, right? I can't take their word for it. I can't take their word for it. If they come to a place and if they are trying to act in the name of police, they must establish themselves as police officers. You can't come in civil and just say that you are police. There are enough fellows who have murdered people who have come and pretended to be police. I want to know that you are in fact who you say you are. They refuse to produce their identity, right? So all your assumptions are based on the fact that I knew that they were police officers.
No.
You show me in any one of those videos, whether I am arguing with anybody in an uniform, right? You say that you have got a report. Can you tell this house that you will produce that report and submit it to this house?
Honorable member,
you say that you have called for a report.
No.
You told the media that you have called for a report.
Once I get the final report, I will.
So you're talking without having a final report.
No, no, no. But I have got
today. You're talking without having a final report.
Why are you not allowing me to finish my statement? Then you can say whatever you want. When you went up to the fence, and when you shouted at the person not in uniform, saying Katawahapang, he was with another officer who was in uniform, right? Will you accept that? No, I'll mang yeah.
The point is, Honorable Minister, again, it is not the person with the uniform that I had a problem with. The person in civils was the one who was trying to order me with regards to how I must behave with regards to a person who the people in that gathering had surrounded. Now that person who in the gathering, who came to our gathering, was also in civil, right? Who was calling our meeting illegal.
Honorable member.
Without you, what right does anybody have to come and say that my meetings are illegal when I'm a member of parliament and I'm actually serving my constituents, to say that they are illegal without them trying to prove that who they are?
Honorable member, when you shouted at the person who was in civis, he was with another officer in uniform. No, it's not. It is.
Again, I'm shouting and I have the mic.
No, I think I'll first finish and then you say whatever you have to say. Right? He was in uniform and then you went and said Katawahapang and all that. Honorable member, that is not acceptable. Whatever you say, that is not acceptable. And as the minister in charge of police, I just can't tolerate that kind of thing. And I cannot tell the police not to take action. Right? Whether it's a member of parliament or whoever it is. Right? No, I'll finish. So what I'm saying is, no. I will. Right? So honorable member, what happened was, you know, there was all this incident. I will table all the video tapes. Then every single member of parliament will see exactly what happened there. And these videos mostly, I think, is taken by your people, not by us, right? I will table it when I get the whole thing, because it has been submitted to courts also. Now, when a thing like that happens, I don't think anyone can tolerate that, honorable member. Even if I speak to a person like that, a police officer like that, I mean, no one is going to tolerate that. Right? So what happened was, this incident took place, and then police submitted a B report to the courts on the fifth morning. Fifth morning, a B report was lodged there, making you and two other suspects. The other two were arrested and they were remanded by the magistrate. And then they were trying to get through to you to record your statement. By then you had left and come to Colombo. So, you know, on the 5th, the OIC tried to call you. You didn't answer the phone. You sent a text to him saying, "You can text me." Then once the OIC sent a text message, you called him. You called him and then the OIC informed you that we need to get a statement. And then you had said, "I can't come till the 12th. Right? All that is fine. Then on the 6th, you were given a message through the Kolpitti police, which you did not accept. You said it is not in Tamil and you didn't accept. Then the second time they went to submit, to give you the message, I think your watcher or someone, he had said there is no one and they cannot accept it. So it went on like this from the 5th to the 6th. Then when you were not accepting the messages, the police decided to send a team to Colombo. And they went looking for you and they came to your place last morning. And day before, in fact, personally I thought you would be in Parliament day before. You were not here, right? And then yesterday when they came, they arrested you. Once they announced that you have been arrested, then you had called the speaker. And the deputy speaker, you said the deputy speaker said, no problem, you come. But deputy speaker got up here and said, he never said a thing like that. So this is exactly what happened. So I really don't think the police has done anything wrong from the 5th to yesterday's arrest, right? They have followed every single step what they should do. On the 5th itself, they informed the speaker that they were going to arrest you. So all that was done. No, I'll answer anything. I'll answer anything.
Oh, Garvan. Oh, Garvan.
Thank you. Honorable Minister, now you make allegations quite unbelievably. As someone who has called for a report, you have made allegations against me listening to a police officer who are parties to this incident without even before you even got the report. So you're quite clearly, it is very clear to me that the police were acting on your advice. But let me tell you this, Mr. Jayanta Veerasekara, a very senior president's counsel, is here. He's a criminal lawyer. You see, when the police come in civils, the first thing they must do, if they are carrying out their duty, when they are going to especially interact with civilians, is they must identify themselves and say that they are police officers. If the police officers concerned came up to me, identified themselves as police officers and said, sir, you can't have a meeting here for whatever reason. Let's say they told me that there is an exam center next door. You see, that can be a disturbance to the exam center. So therefore, you can't have a meeting here. I would have accepted that. The people who are sitting the exams, their parents are my constituents. They vote for me, not for you. It is in my interest to make sure that I don't disturb. Right? But it was a coordinating center. And it was 3:30. There was no exam going on. There was no exam going. The last exam that was going on finished at 3 o'clock island-wide. Right? The person that the Honorable Minister says who was in the exam center didn't even come into the picture. It was the two individuals who came to disturb the meeting. In civils who repeatedly, despite me asking them to produce the identity card, who refused to, it is they who then shouted out to the people in the school. And these are all in the videos. I hope you produce the videos. It is in my interest that you produce the videos. Right? They shouted out to the people in the school to say that they are police officers to come here because the people here have surrounded them. The people in the playground have surrounded them. It is then that two officers come out, two individuals come out. One is in uniform. The person in uniform who was carrying an automatic rifle did not open his mouth. It was the person next door who was in civils who was interacting with me. And what did he say? The first thing he said was that these are all police officers, people who have hit me. The two individuals who came to the playground, one of whom hit me and did a getaway, both of them who refused to establish their identity. Someone in a school comes out in civils, shouts across to me in a rude way and says that they are all police officers, they are all our people, you can't keep them, let them go. So I asked him, who the hell are you? Who are you to tell me that? You establish your identity. Show me your identity card. None of which they are prepared to do. So without them establishing themselves whilst they are being in civils that they are police officers,
How on earth am I supposed to know that they are police officers? They can be your SLPP thugs. They acted certainly like that. Why should I accept them as police officers? So if as a minister, you don't know this basic principle of policing, it only means that it is on your instructions. It is on your instructions that they have been behaving in such thuggish way. And in an illegal way, they were serving your purposes. That is why even after you told
Garu Mulasane Mantri Duma, මේ සාමාන්‍ය පෙළ දරුවන්ගේ විභාගය පවත්වන වෙලාවේ එතෙන්ට කවුරු හරි වග කිය යුතු නිලධාරී පුද්ගලයෙක් හැටියට මෙතුමා එතෙන්ට ගිහිලා බාධා කිරීම අපි කනගාටු වෙනවා ඒ වෙලාවේ එය එතෙන්ට ආරක්ෂාව යොදලා තිබ්බේ ඒ ඒ ඒක ආරක්ෂිත ප්‍රදේශයක් නිසා එතෙන්ට ගියා නම් ඒකේ වැරද්ද පිළිගන්න නිහතමානී වෙන්න ඔබතුමා ඒකේ වැරද්ද පිළිගන්න නිහතමානී වෙන්න මේ මේ
මුසම්මිල් මන්තුමා මොකද පොයින්ට් එක
මන්තුමනේ දැන් මේ මෙතන මේක බැරි වෙලාවත් එතුමාලගේ පාර්ශවයේ කෙනෙකුට වෙලා තිබුණා නම් එතුමා මෙතන ඔළුවෙන් හිටගෙන කෑ ගහනවා මේ දෙමළ ජාතික සන්ධානයේ මන්ත්‍රීවරු මේකේ පළවෙනි දේ තමයි රාජකාරියේ ඉන්න නිලධාරීන්ට අයිතියක් තියෙනවා සිවිල් ඇඳුමෙන් රාජකාරිය කරන්නත් නිල ඇඳුමෙන් රාජකාරිය කරන්න. එතකොට මේ මොකද්ද මේ කරන්නේ? මේ මෙතුමල්ලා දේශපාලන ඌමනාව මත ගැටුමක් ඇති කරගෙන දැන් ඒක මත ඉඳගෙන ජාතිවාදී වපුරන්න හදනවා. එතකොට ඒකට ඉඩ දෙන්න පුළුවන්ද? මේ පාර්ලිමේන්තුවේ කාලයත් ඒකට යොදවීම සම්පූර්ණ වැරදි. මෙතුමා රජයේ නිලධාරීන්ට අපහාස කරලා ඒකේ දේශ ඒ මත ඉඳගෙන දේශපාලනය කිරීම ලැජ්ජාසහගතයි. සම්පූර්ණ වැරදි. ඒ නිසා වහාම නීතිය හරියට ක්‍රියාත්මක කරන්න ඉඩ දෙන්න. දෙමළ ජාතික සන්ධානයේ මන්ත්‍රීවරු වෙනම නීතියක්.
Thank
you. Sir, I'm raising a point of order and I'm asking the minister concern. The concerned MP has raised two questions. One, it was 3:30 in the afternoon, there was no exam going on. Right? Secondly, can anybody in CVs come and claim that they are police officers without establishing their identity? Are we supposed to take their word? Any thug on the road will say, I'm a police officer. You must show your identity. Those are the two questions the Honorable MP has asked. Thirdly, Honorable Minister, you explained about his arrest. Now, the police knew very well that he was travelling from Jaffna to Colombo to attend Parliament. Right? Under Parliament Powers and Privileges Act, it is illegal to stop an MP from attending Parliament. What was the hurry in arresting him yesterday during the sessions of Parliament this week? They had initially informed him to come and make a statement today, not yesterday. Why couldn't they wait till Friday until the Parliament sessions were over for him to... He hadn't committed murder and was fleeing the country or anything like that. They knew very well that he had travelled from Jaffna to attend a Parliament session. I'm raising this, Honourable Minister, as a Member of Parliament, which concerns you as well, all of us. We have a privilege to attend Parliament.
That must take precedence.
The law assures us that we can attend Parliament and we cannot be prevented from attending Parliament. The police under you knew very well that he was in Colombo to attend Parliament. And what was this hurry to arrest him and take him all the way to Kalinochi?
Hari, Mr. Garvantuma. Amatuma.
Honorable Member, you asked me three questions. One was about not showing the ID. Now, this is what our Honorable Member says, but what the police say is that they showed the ID, but he tried to grab the ID. So, we leave it at that. We will wait for the video footage for that. Then, the second question you asked me was about coming to Colombo to attend Parliament, is it? Or something else? About the ID? No, right. Right. And that center, I don't think, from the information I have, it wasn't an examination center. It was a center where all the papers were brought to one place and distributed from there, a place like that. Right. Number three, shall I answer?
Oh, Garumantua.
Yeah, thank you. You're correct, Honorable Minister. It was not an examination center. It was a coordinating center. That is where they normally come and have the exam papers before they are distributed. And because it was a Friday, there were no papers also there. That also I double-checked. There were no papers even there.
Right. So the third question was about coming to Parliament. Honorable Member, that's what you asked me. No. So can I explain that? Now they were looking for him on the 5th to obtain a statement. Then you say he came to Colombo to attend Parliament. On the 6th, he did not attend Parliament even though he was in Colombo. Let me finish. Let me finish.
Honorable member,
I'm just answering Honorable Sumandiran. Let me finish. Let me finish answering. After that, you say anything.
විවාදයක් කරගන්න එපා මම පැහැදිලි කිරීම ඇමතුමා කරනවා ඇමතුමා පැහැදිලි කිරීම කරන්න ඇමතුමා ගරු ඇමතුමා
honorable member when I said he was not in parliament I was here from morning he was not in parliament now he says he came at 5 o'clock right so that is not to attend parliament right
අර ඇමතුම ඔබතුමායි පැහැදිලි කිරීම කරන්න. ගරු ඇමතුමා.
No one knew about that. Secretary General would have known about it, but Secretary General didn't inform the police, no, because she doesn't have to inform the police. No. That is all wrong. And now
he says,
Just because you can shout, don't think that we are going to shut up and wait. Yeah. No, there is no point of order there. Yeah. Right? Yeah.
Ematum, obutumai pahadi kirim karane yanda.
Point of order.
Right. Mukadda point ekak. Point ekak mukadda ematuma? Mantuma? Mukadda point
ekak? Honorable Minister, you are saying that I never attended Parliament. I'm saying the Secretary General is present. I came to Parliament at 5 o'clock. I handed over my written statement for a breach of privilege to the Secretary General. The Speaker knew.
Order, please.
The Speaker knew.
Order, please. Garu Katanaya Tuma Mulasin Pamino.
Please. Now you continue. Yes, please.
Honorable Member, I said you were not in Parliament in the morning. That's what I said. I said I was here in the morning. On the 6th... I was talking. Right?
Please. Who was... No, I think...
How the karagate? How the karagate?
Please, now it is not the time to raise this kind of point of orders, and because, you know, now the matter is under control. Matter is under legal authority. So why do you want to worry about it? Yeah. No, please. Let us be gentlemen on this issue. Yeah? Let us be gentlemen on this issue and let us settle this. No. He has been addressing the house, and you have come in the beginning, in the middle of it, and coming and troubling you. It's okay. I think now you have raised your issue. It has been discussed and it has been given to the relevant authorities. So matter will be looked into.
Honorable Speaker,
yes, please.
They were raising this issue,
yeah,
and I had to answer.
Please.
Then Honorable Sumandiran raised another issue, giving me,
yeah,
three. I answered that.
Yes.
Right? That is all that happened.
No. Yeah. So I don't think that it is the time to answer that kind of questions here, because, you know, the matter is under relevant authority. So let it go there. You can go and argue there. You can go and submit your case. And of course, the people who are responsible would be punished properly. So let that be find out reasonably. Because there should be some discipline on this. Everybody's right. You go ahead and let the who is the other speaker now.
That was the last speech, sir.
Huh? You have finished your speech. Right. Anka Dekadarna Vishayat Sabha Vekangada? Tuna? Ankatuna, Vishankatuna Sabhai Kangada. Vishyanka Hatra Sabhai Kangada.
Hi.
Vishyanka Paha Sabhai Kangada.
Hi.
Vishyanka Hai Sabhai Kangada.
Hi.
Vishyanka Hata Sabhai Kangada.
Hi.
Vishyanka Ata Sabhai Kangada.
Hi.
Vishyanka Name Sabhai Kangada.
Hi.
Vishyanka Dahai Sabhai Kangada.
Hi.
Vishyanka Ekulha Sabhai Kangada.
Hi.
Vishyanka Dolahai Dirpat Kirimel, Dasir Jayasekara Mettuma.
අර ගතනායකතුමනි මම මේ යෝජනාව ඉදිරිපත් කරනවා
ස්ථිර කිරීම
මම යෝජනාව ස්ථිර කරනවා
බොහොම ස්තුතියි සභාව එකඟද සභාව කල් තැබීම
නමේ 7 දින 9 තිය දක්වා 6යි 9 දින දක්වා
කල් තැබීමේ යෝජනාව මිලන් ජයතිලක මැති
ඉදිරිපත් කරනවා කරු ගතනායකතුමනි
ඉදිරිපත් කරන්න
මෙරට පවතින විවිධ සංවිධාන සමාගම් ආගමික කටයුතු වල නියුතු සංවිධාන සඳහා දේශීය සහ විදේශීයව ලබන අරමුදල් යොදවා විවිධ නීති විරෝධී ක්‍රියාකාරකම් සහ මුදල් විසුද්ධි කරන කටයුතු සිදුවන බවට විවිධ මාධ්‍ය වාර්තාකට තියෙනවා මේ ආකාරයෙන් රාජ්‍ය නොවන සංවිධාන ක්‍රියා කිරීම හරහා ජාතික ආරක්ෂාවට හානියක් මෙන්ම ආර්ථික සමාජ සංස්කෘතිය යන සියලු අංගයන්ට දැඩි හානියක් ඉන් මේ හැම කටයුත්තක්ම න්‍යායමය කිරීමට සුසුසු වැඩපිළිවෙලක් කඩිනමින් සකස් කරන ලෙස මෙම ගරු සභාවට යෝජනා කරනවා. ඒකට හේතුව ගරු කතානායකතුමනි මේ පහුගිය කාල සීමාව තුලදී මේ රටේ සිද්ධ වෙච්ච විවිධ අකටයුතු කම්වලදී අපි දැක්ක අරගලේ අර රැට්ටා බැට්ටා කියලා හිටපු මේ හැමෝගෙම account බැලුවාම මේවා කෝටි ගණන් සල්ලි. එවගේම ඊයේ පෙරේදා අර ආගම් වලට අපහාස කරමින් ගෙන ගියපු ව්‍යාපාරයේ ගත්තාම ඒකට කෝටි 25ක මුදලක් විදේශ රටකින් ජීවත් වෙන පුද්ගලයෙක් මේකට වියදම් කරලා තියෙනවා. ඒ වගේම ආගම් විනාශ කරන්න විවිධ ආගම් වලට අපහාස කරන්න විවිධ මුදල් ගේන ක්‍රමවේද යොදලා තියෙනවා. ගම් තමයි ත්‍රස්තවාදයටත් උඩ කැටි දෙන අති විශාල NGO ප්‍රමාණයක් අද ක්‍රියාත්මක වෙනවා මේ රට ඇතුලේ. ඉතින් මේ දේවල් නිසා අද විවිධ විශාල විනාශයක් මේ රටේ සිද්ධ වෙනවා. මේක නවත්තන්න නම් අනිවාර්යයෙන්ම මේ කටයුත්ත ක්‍රියාත්මක කරන්න ඕනේ කියන යෝජනාව තමයි ගරු කථානායකතුමනි මා මේ සභාවට ඉදිරිපත් කරන්නේ.
සමන් පිහෙරත් නැතුමා.
කථානායකතුමනි, ගරු මිලාන් ජයතිලක මැතිතුමා ඉදිරිපත් කරපු යෝජනාව මම ඉස්තර කරමින්, මම හිතන්නේ විශේෂයෙන්ම එතුමා මෙරට ක්‍රියාත්මක වෙන රාජ්‍ය නොවන සංවිධානවලින් නීති විරෝධී ලෙස මෙරට ලැබෙන මුදල් සම්බන්ධයෙන් තමයි කතා කරන්නේ. ඇත්තටම මේ රටවල ක්‍රියාත්මක වෙන ඒ වගේ මේ රටට වැඩදායි විශාල රාජ්‍ය නොවන සංවිධාන රාශියක් ඇත්තටම ක්‍රියාත්මක වෙනවා. අපි ඒවා සම්බන්ධයෙන් නෙමෙයි අපි කතා කරන්නේ. අපි දන්නවා පහුගිය කාලේ අරගලයක් කියලා දෙයක් නිර්මාණය කරගෙන ඒ අරගලය හරහා විශාල මුදල් ප්‍රමාණයක් මෙරට ගලාගෙන ආවා. හැබැයි අදටත් ඒවා සහස් බවට පත් වෙලා තියෙනවා. අද ඒ සම්බන්ධයෙන් මම හිතන්නේ කිසිම කෙනෙක් අද කතා කරන්නෙත් නෑ, අද හොයන්නෙත් නෑ. අපි දන්නවා යම් යම් දේශපාලන අරමුණු මුල් කරගෙනත් ඒ රාජ්‍ය නොවන සංවිධාන ක්‍රියාත්මක වුණා කියන එක මේ අවස්ථාවේ අපි සිහිපත් කරන්න ඕන. ඉතින් ඇත්තටම අර කිව්වා වගේ රැට්ටොයි බැට්ටොයි කොමර නම් විවිධ නම් වලින් හැඳින්වෙන විවිධ මම හිතන්නේ සමාජ මාධ්‍යාලය උපයෝගී කරගෙන මේ රටේ විශාල ව්‍යසනයක් ඇති කරා. ඒ ව්‍යසනය ඇත්තටම ඒ ආර්ථික ප්‍රශ්නයෙන් දැවෙන මිනිස්සු ඇත්තටම ඒ අරගලයට ආවේ නැහැ. මේ රාජ්‍ය නොවන සංවිධාන දෙමළ ඩයස්පෝරාව මේ ආදී විශාල රාජ්‍ය නොවන සංවිධාන රාශියක් මේ හරහා ක්‍රියාත්මක වුණා. ඒ වගේම අපේ රටේ පවතින සංස්කෘතිය ඒ වගේම සදාචාරය මේ දේවල් විනාශ කිරීම සඳහා මේ රාජ්‍ය නොවන සංවිධාන විශාල වැඩ කොටසක් මේ වන විටත් ඉෂ්ට සිද්ධ කරමින් ඉන්නවා කියන එක මේ අවස්ථාවේ සිහිපත් කරනවා. ඇත්තටම මේවා නියාමනය විය යුතුයි. එසේ නොවුනොත් එහෙම තවත් බරපතල දුර්විපාකයන් වලට අපිට මුහුණ දෙන්න සිද්ධ වෙනවා කියන කාරණය මේ අවස්ථාවේ අපි සිහිපත් කරන්න ඕන. ඉතින් ඇත්තටම අපි මිලාන් ජයතිලක මන්තුමා කිව්වා වගේ ජාතික ආරක්ෂාව සම්බන්ධයෙන් යම් මම හිතන්නේ විශාල බලපෑමක් මේ වෙද්දිත් අපිට එල්ල වෙලා තිබෙනවා. ඒ වගේ මේ ජාතික ආරක්ෂාව අපි දැක්කා විශාල අනතුරකට ලක් වෙන අවස්ථාවේ අරගලයේ උච්චතම අවස්ථාව. දැන් අපි මේ නියෝජනය කරන ව්‍යවස්ථාදායකේ විනාශ කර තැනට ආවා. ඒ වගේම යම් යම් දේශපාලන පක්ෂ විසින් මේ පාර්ලිමේන්තුව පවා විනාශ කරන තැන කරලා දාන තැනට ඒ රාජ්‍ය නොවන සංවිධාන විසින් ඒ දේශපාලන පක්ෂ හසුරුවනු ලැබුවා. ඉතින් ඒක ඉතාමත් බරපතල කාරණයක්. ඉතින් එතනදී අපි විශේෂයෙන්ම මේ අවස්ථාවේ කියන්න ඕන ඒ නියාමනය කිරීමට සුදුසු අපේ රටට හිතකර ඒ වගේම අපේ ගම්වලට අපේ රටට වැඩ කරන ඒ රාජ්‍ය නොවන සංවිධාන ගැන මේ අපි කතා කරන්නේ. මේ රටට විශේෂයෙන්ම අවඩක් සිද්ධ වෙන. ඒ වගේ මේ රටේ ජාතික ආරක්ෂාව මේ රටේ ජනතාවගේ අපි දන්නවා ඇති වෙලා තියෙන යම් යම් බලපෑම් සම්බන්ධයෙන් ඍජුවම මැදිහත් වෙන රාජ්‍ය නොවන සංවිධානය සම්බන්ධයෙන් නම් නියාමනයක් ඇති විය යුතුයි කියන එක මේ අවස්ථාවේ අපි නැවත වරක් සිහිපත් කරමින් විශේෂයෙන් මිලාන් ජයතිලක මැතිතුමා ගෙනා යෝජනාව නැවත වරක් අපි ඉස්තර කරනවා කියන එකත් මේ අවස්ථාවේ සිහිපත් කරමින් අවස්ථාව ලබා දීම සම්බන්ධයෙන් ඔබතුමාට ස්තුතිවන්ත වෙමින් මම නිහඬව බොහොමත්ම
ස්තුතියි. Yes. Oh wonderful.
මම කාලය ගන්න නැහැ. එතුමා කරපු යෝජනාව ඉතාමත් අත්‍යවශ්‍යයි. ගෞතම බුදුන් වහන්සේට නිග්‍රහ කරන්න පුළුවන් නම් එලිපිට මේ බෞද්ධ රටක ඕක කරන්න පුළුවන් නම් මේකට සල්ලි වියදම් කරන්නේ මොන සංවිධානද? කොහෙන්ද ඔය සල්ලි? කවුද මේවා පිටිපස්සේ ඉන්නේ කියලා හොයලා බලන්න ඉතාම අත්‍යවශ්‍යයි. ඔය සෙල්ලම කරලා තමයි ඉස්සරත් බුද්ධහකමට ගහලා තමයි පටන් ගත්තේ රටේ ආරක්ෂාව හීන කරන්න. කරුණාකරලා මේකට ඉඩ දෙන්න එපා. ඒ මන්ත්‍රීතුමා මිලාන් මන්ත්‍රීතුමා ගෙන අපේ යෝජනාවට මම බොහොම සතුටු වෙනවා. කොහෙන්ද මේ සල්ලි එන්නේ? මොන NGO සංවිධානයෙන්ද කියලා ඒව නියාමනය කළ යුතුමයි. නැත්නම් ඒක තර්ජනයක් වෙන්නේ ජාතික ආරක්ෂාවට. Thank you.
සම්මු. එමෙතුමා.
ගරු කතානායකතුමනි, රාජ්‍යනෝන සංවිධාන මේ අයත් වෙන්නේ අපේ අමාත්‍යංශය යටතේ. දැන් අපි අලුත් වැඩපිළිවෙලක් ක්‍රියාත්මක කරගෙන යනවා. NGO සෙක්‍රටේරියට් එකෙන් සියලුම රාජ්‍යනෝන සංවිධාන අපි එක්ක රෙජිස්ටර් වෙන්න ඕනේ. ඒවා මොනිටර් කරන එක ඒ සියලු දේ වෙමින් පවතිනවා. හැබැයි ඒ වගේම සමහර රාජ්‍යනෝන ආයතන තියෙනවා මේ රෙජිස්ටර් නොවී ඔය කියන විදිහට මුදල් රටට ගෙනල්ලා යම් කිසි වැඩපිළිවෙළවල් කරන. හැබැයි අපි දැන් බොහෝ දුරට හදන්නේ මේ ඒ සියලු දේ මේ රාජ්‍යනෝන සංවිධාන බලාගන්න NGO සෙක්‍රටේරියට් එක යටතේ රෙජිස්ටර් විය යුතුයි කියන නීති ගේන්න. එතකොට කිසිම රාජ්‍යනෝන සංවිධානයකට මේ රටේ ක්‍රියා කරන්න බැරි වෙනවා රෙජිස්ටර් නොවි. ඉතින් එහෙම වුණාම අපිට දිගින් දිගටම ඒව මොනිටර් කරලා බලන්න පුළුවන් ඒව වැඩපිළිවෙල. ඉතින් ඒ දේ අපි මේ දවස්වල කරනවා. අලුත් ඇක්ට් එකකුත් ගේන්න මේ ක්‍රියා කරනවා. ඉතින් මං හිතන්නේ ඒ සියලු දේ කරුණාට පස්සේ හුඟක් දුරට මේ ප්‍රශ්න විසඳෙන්න ඉඩ තියෙනවා.
එරෝරු 9:30 දක්වා කල් තබනු ලැබේ.